ஆஸ்திரேலிய பூர்வீக குடிமக்கள் குறித்த நிகழ்ச்சி.
சரி பிழை என்பது பார்ப்பவர் கோணத்தில் இருக்கிறது என்பதற்கு பூர்வீக மக்கள் வரலாறு நல்ல சான்றாக அமைகிறது. கடந்த வாரம் திருடப்பட்ட தலைமுறையினரில் ஒருவரது கதை கேட்டோம். இயல்பு வாழ்க்கை அவரிடமிருந்து திருடப்பட்டதற்கு அறியாமையே முதல் காரணம். பிரித்தானிய பார்வையில் ஆஸ்திரேலிய பூர்வீக மக்கள் தம்மிலிருந்து மிகவும் வேறுபட்டவர்கள். அவர்கள் மனிதரிலும் குறைவான அறிவுடையவர்கள். அவர்களுக்கு விமோசனம் கொடுக்க வேண்டும் என்று அப்போதைய பிரித்தானியர் கருதியதால்தான் பூர்வீக மக்களை சிறுவயதிலேயே திருடிச் சென்று அவர்கள் வாழ்க்கை முறையை, சிந்தனையை, கலாச்சாரச் சூழலை மாற்ற முனைந்தார்கள். பிரித்தானிய கலாச்சாரத்திற்குள் அரவணைப்பதற்காக அனைவருக்கும் ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டது. கிறிஸ்தவ மதத்தை மதப்பிரச்சாரம் செய்ய வந்த மிஷனரிகள் செய்து வந்தார்கள். பிரித்தானியரின் குடியேற்றத்தை பூர்வீக மக்கள் எதிர்த்தாலும் பிரித்தானியரின் துப்பாக்கிகளுக்கு முன் அவர்களால் ஈடுகொடுக்க முடியவில்லை. அவர்களது சிறார்கள் மிஷனரிகள் நடத்திய பாடசாலைகளுக்கு கொண்டுவரப்பட்டு ஆங்கில மொழி, அவர்களது உணவு பழக்கங்கள், உடை, கலாச்சாரம் என்பன போதிக்கப்பட்டன. அதுமட்டுமல்லாது பிரித்தானியர்கள் பூர்வீக மக்களுடன் பெற்ற குழந்தைகள் அரை சாதி, ஹாஃப் காஸ்ட் என்று இங்குமில்லை அங்குமில்லை என்ற நிலையில் இருந்தவர்களை அரசு தனது பொறுப்பில் ஏற்று அவர்களை பிரித்தானியர்கள் போல மாற்ற முனைந்தது. திருடப்பட்ட தலைமுறையினருக்காக கிறிஸ்தவ மிஷனரிகள் மன்னிப்பு கோரியிருந்தாலும் ஆஸ்திரேலிய அரசு மன்னிப்பு கோருவதற்கு அதிலிருந்து அரை நூற்றாண்டுக்கு மேல் எடுத்திருக்கிறது.
To the stolen generations, as Prime Minister of Australia, I am sorry.
பூர்வீக மக்களை புரிந்து கொள்ளாத பிரித்தானியர்கள் செய்த இன்னொரு விடயம் பூர்வீக மக்கள் புனிதமாக கருதும் நிலங்களை உரிமை கொண்டது. பூர்வீக மக்களின் வரலாற்றில் எந்த ஒரு சமூகமோ தனிமனிதனோ நிலத்தை உரிமை கொண்டாடுவதில்லை. மாறாக அவர்கள் பிறந்த நிலம் அவர்கள் மேல் உரிமை கொள்ளும்.
This land is me, rock, water, animal, tree. They are my song. My being's here where I belong. This land owns me from generations past to infinity.
பூர்வீக மக்கள் மண்ணை தாயகமாக பார்க்கும் கலாச்சாரத்தில் அவர்கள் பல்லாயிரம் ஆண்டு காலம் வாழ்ந்த இடத்தில் ஒருவரின் சந்ததியின் எதிர்காலத்தை நில உடைமைதான் தீர்மானிக்கிறது என்று பின்னணி கொண்டு நிலம் தேடி வந்த பிரித்தானியர்கள் என்ன செய்வார்கள்? கைதிகளாக கொண்டுவரப்பட்டவர்கள் ஒருபுறம், பிரித்தானிய அரச அதிகாரிகளின் நட்பினால், அரசியல் செல்வாக்கினால் வந்தவர்கள் மற்றும் மதப்பிரச்சாரத்திற்காக வந்தவர்கள் இன்னொரு புறம் வெவ்வேறு தேவைகளுக்காக நிலத்தை உரிமை கொண்டார்கள். குடிவந்த நாட்டில் தமது பயிர்களை வளர்க்க முடியுமா இல்லையா என்று தெரியாதிருந்த பிரித்தானியருக்கு ஜேம்ஸ் ரூஸ் என்ற கைதி சோளம் பயிரிட்டு வெற்றி கண்டிருப்பதை வரவேற்பதற்காக 30 ஏக்கர் காணி 1793 ஆண்டு அவருக்கு அரசால் வழங்கப்பட்டது. மதப்பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த லண்டன் மிஷனரி சொசைட்டிக்கு நியூகாசில் பகுதிக்கு தெற்குப்புறமாக லேக் மெக்வாரி கரையோரத்தில் 40 சதுர கிலோமீட்டர் நிலம் ஒதுக்கப்பட்டது. சென்ற வாரம் தன் கதையை சொன்ன சாம் டைனா போன்றவர்களை தங்க வைக்கும் மிஷனரியை ஆரம்பிக்க இந்த நில ஒதுக்கீடுகள் உதவி புரிந்தன. இதைப்போன்ற மிஷனரிகள் ஆரம்பிக்கப்பட்டபோது சில பூர்வீக மக்கள் தொடர்ச்சியாக உணவு தமக்கு கிடைக்கும் என்ற காரணத்தால் அங்கு சென்றார்கள். பலர் அங்கு வலுக்கட்டாயமாக கொண்டு செல்லப்பட்டார்கள். இப்படியான இடங்கள் உருவாகுவதை அரசும் விரும்பியது. பூர்வீக மக்களது கலாச்சார விழுமியங்கள் அழிந்து ஐரோப்பிய, குறிப்பாக பிரித்தானிய வாழ்க்கை முறையை எதிர்கால பூர்வீக மக்கள் கைப்பிடிப்பார்கள் என்று அரசு நம்பியது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1930 பின்னர் எழுந்த பூர்வீக மக்களின் எதிர்குறல்கள்தான் பதியப்பட்டுள்ளன. பூர்வீக மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் கவலைக்கிடமாக இருப்பதையும் திருடப்பட்ட தலைமுறையினர் நிலை குறித்தும் முதல் தடவையாக மற்றவர்கள் அறிய இது வழிவகுத்தது. மரப்பட்டை மனு, பாக் பெட்டிஷன். 1963 ஆண்டில்தான் பூர்வீக மக்களின் குரலை ஆஸ்திரேலிய அரசு செவிசாய்க்க ஆரம்பித்தது. ஆப்பிரிக்காவிலுள்ள பிரெஞ்சு கயானாவில்தான் உலகின் அதிகப்படியான பாக்சைட் காணப்படுகிறது. இரண்டாவது இடத்தில் ஆஸ்திரேலியா. அலுமினியம் பாக்சைட்டிலிருந்து பெறப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். பாக்சைட்டை பூமியிலிருந்து பிரித்தெடுப்பதில் ஆஸ்திரேலியா தற்பொழுது முதலிடத்தில் நிற்கிறது. ஆனம்லேண்ட் பகுதியில், அதிலும் பூர்வீக மக்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட பகுதியில் அவர்களுடன் எந்தவித பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடாமல் பாக்சைட் சுரங்கம் அமைக்க அரசு அனுமதி கொடுத்ததை எதிர்த்து எர்கலா பகுதி பூர்வீக மக்கள் மரப்பட்டையில் அவர்களுடைய குமைஜ் மொழியில் எழுதிய மரப்பட்டை மனுவை ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்தில் கையளித்திருந்தார்கள். அந்த விண்ணப்பத்தில் கோரப்பட்டது போல் சுரங்கம் அமைக்கப்படாமல் போகாவிட்டாலும் ஆஸ்திரேலிய அரசு அமைத்த விசாரணைக்குழு அந்த நிலத்திற்கான நட்ட ஈட்டுத் தொகையின் ஒரு பகுதியை பூர்வீக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது. ஆஸ்திரேலிய அரசுக்கும் பூர்வீக மக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முதல் நெருக்கம் இந்த பரிந்துரை என்று குறிப்பிடலாம். பூர்வீக மக்களுடன் ஆஸ்திரேலிய அரசு ஏற்படுத்திய இணக்கப்பாடுகளை அடுத்த வாரம் பார்க்கலாம்.
நிகழ்ச்சி ஆக்கம் குலசேகரம் சஞ்சயன்.